إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. جنيتكم مذبكم رياء سهودرك عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. நாம் இந்த இடத்தில் வாரம் விட்டு வாரமாக கண்மணி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சில துளிகளை கற்றறிந்து வருகின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் சலவாத்து சொல்லும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி படிக்கும் வாக்கியத்தை பெற்றிருப்பதும் ஒரு சிறந்த அம்சமாக இந்த இடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகம் சலவாத் சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த பாடத்தின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு அளித்திருக்கின்றான். அந்த வல்லவன் அல்லாஹுவை எப்பொழுதும் நாங்கள் போற்றி புகழ்ந்து நபியின் மீது அதிகம் சலவாத்தும் சொல்லுவோமாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் கடந்த அமர்வில் பத்ர் போரின் முக்கியமான சில கட்டங்களை பற்றி படித்து வந்தோம். அதிலே கடைசியாக அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடன் இருந்த அந்த தோழர்களுக்கும் எப்படி வானவர்களை இறக்கி உதவி செய்தான் என்ற விடயத்தை நாங்கள் சற்று விரிவாக இந்த இடத்தில் பார்த்தோம். அதே தொடரில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ருடைய யுத்தத்தை அவர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்திலிருந்து கண்காணித்துக் கொண்டிருந்தது மாத்திரமின்றி அவர்களும் கவச ஆடை அணிந்தவர்களாக யுத்த களத்திலே தோழர்களுடன் இணைந்து அந்த எதிரிகளை எதிர்த்து போரிடுவதற்காக துணிவுடன் நபி அவர்கள் களமிறங்கியதையும் நாங்கள் படித்தோம். போருக்கான எதிர்த்தாக்குதலுக்கான அந்த கட்டளை நபி அவர்களினால் பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு ஈமானிய பலத்தை ஊட்டி இப்படியான ஒரு போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்து அல்லாஹுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உயரிய அந்தஸ்தை பற்றி அவர்களுக்கு ஞாபகமூட்டி அவர்களை அந்த யுத்தகலத்திலே எதிரிகளின் பக்கம் முன்னேறும்படி நபி அவர்கள் சொன்னார்கள். சுத்து, நீங்கள் மிக வேகமாக எதிரிகளை எதிர்த்து பாய்ந்து விடுங்கள். வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எந்த இறைவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அவனின் மீது ஆணையாக. லா யுகாதிலுஹுமுல் யௌம ரஜுலுன் ஃபயுக்தலு ஸாபிரன் முஹ்தஸிபன் முக்பிலன் கைர முத்பிரின் இல்லா அத்கலஹு அல்லாஹுல் ஜன்னஹ். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்றைய தினத்திலே ஒரு மனிதர் அல்லாஹுடைய எதிரிகளை எதிர்த்து போராடி சகிப்பு தன்மையுடன் நன்மையை எதிர்பார்த்தவனாக போரிட்டு உயிர் தியாகம் செய்து உயிர் நீக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக சுவர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான், அவனை சுவர்க்கத்திலே நுழைய வைத்து விடுவான் என்ற சுபசோபனத்தை அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். கோமோ இலா ஜன்னத்தின் அர்து ஹஸ்தமாவாசு அர்த், வானம் பூமிகளுடைய பரப்பளவை கொண்ட சுவனத்தின் மீது நீங்கள் எழுந்திருங்கள், முன்னேறி செல்லுங்கள் என்று அவர்களை நபி அவர்கள் தூண்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அதை அவதானித்த ஒரு நபித்தோழர் உமைர் இப்னுல் ஹமாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் நபி அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டதும் சுவனமா என்று அங்கலாய்த்தவர்களாக ஆஹா என்று சொல்லுகின்றார்கள். அதை கேட்டு நபி அவர்கள் கேட்கின்றார்கள், மா யஹ்மிலுக அலா கவுலிக பஹின் பஹ், உமைரே ஏன் நீங்கள் பஹின் பஹ் என்று சொன்னீர்கள் அப்படி என்று சொன்னால், அரபியிலே பஹ் என்று சொன்னால் இந்த இடத்திலே ஆஹா ஆச்சரியம் என்ற கருத்து. அப்ப நபி அவர்கள் ஒரு கணம் நினைத்திருக்கலாம், சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னதை சற்றே ஏதோ கிண்டல் செய்வதை போன்று பேசிவிட்டாரோ என்ற நினைப்பிலோ தெரியாது நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் இப்படி சொன்னீர்கள்? அப்பொழுது அதை உணர்ந்த ஹுமா, அதாவது உமைர் ரதியல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் இல்லா ரஜா அன் தகூன மின் அஹ்லிஹா, நான் அந்த சுவனத்தை உடைய ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இவ்வாறு சொன்னேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அவர்கள் அந்த உமைரை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, நிச்சயமாக நீர் அந்த சுவனவாசியாகத்தான் இருக்கின்றாய், சுவனத்தை சேர்ந்த ஒரு மனிதனாகத்தான் நீர் இருக்கின்றாய் என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய அந்த அம்புகளை வைத்திருந்த பையிலே இருந்த பேரீச்சம் பழங்களிலே ஒரு சில பேரீச்சம் பழங்களை எடுத்து சுவைக்க ஆரம்பிக்கின்றார்கள். சாப்பிட ஆரம்பித்தவர்கள் வேகமாக அந்த பேரீச்சம் பழங்களை எரிந்து விடுகின்றார்கள். எரிந்துவிட்டு சொல்லுகின்றார்கள், இன் அன ஹயீது ஹத்தா அகுல தமராதி ஹாதிஹி இன்னஹா லஹயாதுன் தவீலா, இந்த பேரீச்சங்களை சாப்பிடும் அளவுக்கு நான் பொறுத்திருந்தால் இந்த யுத்தகலத்திலே இந்த சுபசோபனம் இந்த சுவனத்துக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் இந்த பேரீச்ச பழங்களை சாப்பிட்டுக் கொண்டு தாமதித்திருந்தால் இது ஒரு நீண்ட வாழ்க்கையின் மீது நான் கொண்ட பேராசை அல்லவா என்று அந்த ஈச்சம்பழங்களை தூக்கி எறிந்துவிட்டு எதிரிகளுடைய அணியிலே மிக வேகமாக நுழைந்து ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், இது அந்த ஈமானிய பலமாக இருந்தது, நபி அவர்களுடைய வாக்கிலே வைத்த உண்மையான உறுதியாக இருந்தது. சோர்களே, இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது அந்த சஹாபாக்களுடைய ஈமானிய பலத்துக்கும் நபி அவர்களுடைய கூற்று அல்லாஹுடைய அதாவது அல்லாஹுடைய வாக்கின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இரண்டாவது ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம் சோர்களே. அவ்ஃபுப்னோ அல் ஹாரிஸ் ரதியல்லாஹு தஆலான் அவர்கள் நபியிடத்திலே கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்த்து சிரிப்பதற்கான ஒரு காரணம் இருக்கின்றதான்னு அவர்களுடைய சிந்தனை எங்கே போயிருக்கின்றது என்ன கேட்கின்றார்கள், அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்த்து சிரிக்க தூண்டும் ஒரு காரணம் இருக்கின்றதா என்று கேட்டதும் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், போர்க்களத்திலே எதிரியை எதிர்த்து போரிடக்கூடிய நேரத்திலே அவனுடைய கரத்தை எதிரியுடைய அணியிலே அவன் நுழைய வைக்கின்றான், அவன் எந்த விதமான கவச ஆடைகளும் இல்லாமல் முழுமையாக ஷஹாதத்தை எதிர்பார்த்தவனாக உயிர் தியாகத்தை செய்வதற்காக முற்பட்டவனாக போர்க்களத்திலே மிக முன்னேறி சென்று அந்த காவிர்களுடைய எதிரியுடைய அணியிலே நுழைகின்றானே, இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான். இது ஒரு தனி தலைப்பு சோர்களே, அல்லாஹ் சிரிக்கக்கூடிய கட்டங்கள் என்றே அந்த தலைப்பிலே நிறைய பயான்கள் கூட பேசப்பட்டிருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் தன்னுடைய அடியானை பார்த்து சிரிக்கின்றான். அதிலே ஒன்றுதான் ஞாபகம் வருகின்றது, நாளை கியாமத்திலே உலகத்திலே ஏதோ ஒரு பிரச்சனையிலே சண்டையிட்டு ஒருவர் இன்னொரு மனிதரை கொலை செய்திருப்பார், கொலை செய்யப்பட்ட மனிதனும் கொலைகாரன் நாளை கியாமத்திலே சுவர்க்கத்திலே இருப்பதை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான். அப்படி என்று சொன்னால், கொலை செய்யப்பட்ட மனிதன் அந்த கொலைகாரன் காவிராக இருந்தே ஒரு மனிதனை ஒரு மூமினை கொலை செய்திருப்பான், அந்த கொலை செய்யப்பட்டவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்தே சுவர்க்கம் நுழைவார், அந்த கொலை செய்த மனிதர் பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று அவருடைய முன்னைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட மனிதனை நாளை கியாமத்திலே சுவர்க்கத்திலே சந்திப்பார். இந்த இருவரையும் பார்த்து அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே சிரிப்பான். இது போன்று பல கட்டங்கள் இருக்கின்றது, அது அல்ல இந்த இடத்திலே தலைப்பு. ஆகவே இந்த சஹாபி கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் சிரிக்கக்கூடிய ஒரு கட்டம் இருக்கின்றதா என்று கேட்ட நேரத்திலே எதிரணியிலே ஒரு மனிதன் எந்த விதமான பாதுகாப்புக்கான ஏற்பாடும் இல்லாமல் மிக மும்முரமாக நுழைந்து போர் செய்யக்கூடியதை பார்த்து அல்லாஹு தஆலா சிரிக்கின்றான் என்று சொன்னதும் அந்த மனிதரும் அவருடைய வாளை உருவுகின்றார், அணிந்திருந்த கவச ஆடையை களைந்து எறிகின்றார், எதிரிகளுடைய அணியிலே நுழைந்து உயிர் தியாகம் செய்கின்றார். சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது நபி அவர்களுடைய இந்த கட்டளை வருகின்றது, அவர்களை எதிர்த்து போரிடுங்கள், எதிர்பாய்ச்சலுக்கான கட்டளை வந்ததும் சஹாபாக்கள் மிக மும்முரமாக அணிதிரழுகின்றார்கள். அந்த எதிரிகளை எதிர்த்து மிக வேகமாக அவர்களுடைய தலைகளை கொவ்விக்கொண்டு மிக அந்த அணிகளை கீறி கிழித்துக் கொண்டு அந்த எதிரிகளுடன் இரண்டர கலந்து மிக மும்முரமாக யுத்தம் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது. நபி அவர்களும் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் அவர்களுடைய அந்த கவச ஆடையை அணிந்து கொண்டு மிக வேகமாக எதிரணியிலே நபி அவர்கள் பாய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த பிந்திய காலத்திலே. நபி அவர்களுக்கு இப்பொழுது வயது எத்தனை சோர்களே சொல்லுங்க பாக்க? ஹிஜ்ரி இரண்டாவது ஆண்டு என்று சொன்னால் நபி அவர்களுடைய வயது எத்தனை? 50 தாண்டி விட்டது. 52-53 வயதை தாண்டிய நிலையிலே சுமாராக ஒரு 55 வயது வரைக்கும் நபி அவர்கள் இந்த முதிய வயதிலே நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? யுத்த களத்திலே குவிக்கின்றார்கள். யாரும் நபியை நெருங்க முடியாத அளவுக்கு மிக மும்முரமாக நபி அவர்கள் முன்னேறி செல்லுகின்றார்கள். இந்த கூட்டம் நிச்சயமாக தோற்கடிக்கப்படும், இவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹுடைய வாக்குறுதியிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நிச்சயமாக எனக்கு அல்லாஹ் அளித்த வாக்கை இன்றைய தினத்திலே நிறைவேற்றுவான் என்ற சொல்லிக்கொண்டு நபி அவர்கள் மிக வேகமாக அந்த அணியிலே நுழைந்து காவிர்களை எதிர்த்து அவர்களும் போரிடுகின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த மலக்குமார்கள் அமரர்கள் மூமிங்களுடன் இணைந்து போர் செய்தார்கள் என்பதற்கான சில ஆதாரங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இக்ரிமா, இக்ரிமாண்டா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? அபூஜகளுடைய மகன் இக்ரிமா அன்றைய தினத்திலே காவிர்களுடைய அணியிலே இருந்தார். இக்ரிமா சொல்லுகின்றார், கானயோமைதின் எந்துரு ராசு ரஜுலி லாயுதுராமன் தரபகு. அந்த பத்ர் போர்க்களத்திலே நான் பார்த்தேன், சில தலைகள் அப்படியே வெட்டப்பட்டு கீழே உருண்டு செல்லும். யார் அந்த மனிதரை வெட்டினார் கொலை செய்தார் என்பது தெரியாது. மலக்குமார்களினால் சில காவிர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்று இன்னும் சில மக்களுடைய கைகள் வெட்டுண்டு கீழே விழும் காவிர்களுடைய அணியிலே. யார் வெட்டினார் என்று கூட தெரியாது, யார் வெட்டினார் என்று கூட தெரியாது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் ஒரு காவிரை மிக வேகமாக விரட்டி கொண்டிருந்தார். ஒரு முஷ்ரிக்கை விரட்டி கொண்டிருந்த நேரத்திலே அந்த இடத்திலே இருந்து பின்புறமாக ஒரு சத்தம் வருகின்றது. அக்தீம் ஹைசூம், ஹைசூமே நீ முன்னேறி செல்லன்ற ஒரு சத்தம் வந்தது. அப்படி என்றால் அது ஒரு மலக்கு ஏறி பயணம் செய்த ஒரு குதிரையின் பேர் தான் ஹைசூம். இன்னும் ஒரு மலக்கு பின்னால் இருந்து அந்த குதிரையை விரட்டி கொண்டிருந்தார். அப்ப இவ்வளவு பெரிய மோஜிசத்துகள் கராமத்துகளை எல்லாம் அல்லாஹு தஆலா பத்ர் போர்க்களத்திலே நிகழ்த்தி காட்டினார். அப்ப அந்த குதிரையிலே ஏறி பயணித்துக் கொண்டிருந்த மலக்கே அவருடைய குதிரையை அல்லது பின்னால் வந்த இன்னும் ஒரு மலக்கு அந்த குதிரையை முன்னேறி செல்லும்படி அப்படியே விரட்டி கொண்டிருப்பதையும் நான் கேட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று அந்த வார்த்தை கேட்டதுக்கு பின்னால் துரத்தி செல்லப்பட்ட முஷ்ரிக் அந்த காஃபிர் அப்படியே கொலையுண்டு வீழ்ந்திருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கின்றார்கள். அப்ப இதெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய வல்லமையும் அந்த அமரர்களின் மூலமாக மூமின்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய உதவியுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு சஹாபி சொல்லுகின்றார்கள், நான் ஒரு மனிதரை, அதாவது அபூதாவுதுல் மாசினி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், நான் ஒரு மனிதரை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு முஷ்ரிக்கை நான் துரத்திக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே என்னுடைய வாள் அவனை தாக்குவதற்கு முன்னால் அவனுடைய தலை கீழே விழுந்ததை பார்த்தேன். அவனுடைய தலை அப்படியே வெட்டுண்டு கீழே விழுந்ததை பார்த்தேன். அப்ப இதுவும் மலக்கின் மூலமாக கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றைய தினத்திலே காவிர்களுடைய அணியில் இருந்தார்கள். அப்பாஸ் என்ன செய்யப்படுகின்றார்கள்? சிறை பிடிக்கப்பட்டு நபிக்கு முன்னால் எடுத்து வரப்படுகின்றார். அப்பாஸ் யாரே? நபியுடைய சாச்சா. அப்பாஸ் நபிக்கு முன்னால் எடுத்து வரப்படுகின்றார். அந்த சிறை பிடிக்கப்பட்ட மனிதர் அப்பாஸை இழுத்து வருகின்றார், வயோதிகரவர். அப்பொழுது அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், முஹம்மதே, நிச்சயமாக இந்த மனிதர் என்னை சிறைபிடிக்கவில்லை, என்னை அழகான ஒரு குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் என்னை சிறைபிடித்தார். அவரை இந்த கூட்டத்தில் எனக்கு காண முடியாது, அவரை இந்த கூட்டத்தில் எனக்கு பார்க்க முடியாது. அப்பொழுது அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், இல்லை அல்லாஹுடைய தூதரே, நிச்சயமாக நான் தான் இவரை சிறைபிடித்தேன். அப்பொழுது நபியர்கள் சொல்லுகின்றார்கள், உஸ்குத் ஃபக்கத் அய்யதக்கல்லாஹு பிமலக்கின் கரீம், சங்கையான ஒரு மலக்கின் மூலமாக அல்லாஹ் உனக்கு உதவி அளித்திருக்கின்றார். அந்த மலக்குடைய உதவியினால் தான் நீ அப்பாஸை சிறைபிடித்திருக்கின்றாய், நீர் நேரடியாக அந்த அப்பாஸை சிறைபிடிக்கவில்லை. இதெல்லாம் எதற்கான எடுத்துக்காட்டு என்று சொன்னால், அந்த மலக்குமார்கள் நபித்தோழர்களுடன் நபியுடன் இணைந்து எதிரிகளை எதிர்த்து போர்க்களத்திலே போர் செய்து மாத்திரமின்றி சில கைதிகளை, சிறை கைதிகளை சிறைபிடிப்பதற்கு உதவியிருக்கின்றார்கள். இன்னும் பல காவிர்களை கொலையும் செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு மிக எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரையும் அலியையும் பார்த்து சொன்னார்கள், மஹதிக்குமா ஜிப்ரீல் உமா அல் ஆஹரி மீகாயில், உங்களிலே இருவர்களில் ஒருவருடன் ஜிப்ரீலும் மற்றவருடன் மீகாயிலும் இருந்து போர் புரிந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று இஸ்ராஃபீலும் இன்றைய தினம் போர்க்களத்திலே போர் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு சாதாரணமான ஒரு யுத்தமாக இந்த பத்ர் யுத்தத்தை பார்க்க முடியாது. யோமுல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சத்தியமும் அசத்தியமும் வேறு பிரித்து பார்க்கப்பட்ட அந்த நாள், அன்றைய நாளிலே நடந்த மிகப்பெரிய நிகழ்வுகள் சோர்களே, சாதாரணமான நிகழ்வுகள் அல்ல. பின்னால் வரும் அந்த ஈமானின் பலத்தின் மூலமாக அந்த நபித்தோழர்கள் அடைந்த மிகப்பெரிய வெற்றியும், அதே போன்றே அவர்களுடைய ஈமான் அவர்களை எந்த இடத்துக்கு இட்டு சென்றது என்பதையும் பின்னால் சற்று விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சோர்களே. அடுத்ததாக இந்த பத்ர் போர்க்களத்திலே நிலை குலைந்திருந்த காவிர்களுடைய அணியிலே ஒரு காவிர்களுடைய முக்கியமான சுராகத் இப்னு மாலிக் இப்னு ஜுஹசம் என்று சொல்லக்கூடிய இவனுடைய சம்பவம் முன்னால் கூட வந்ததே. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்காக வந்த நேரத்திலே சுராகத்தான் நபி அவர்களை துரத்தி கொண்டு வந்தான். அந்த சுராகா வந்து சுராகாவுடைய தோற்றத்திலே இப்லீஸ் உருவம் எடுத்து அந்த காவிர்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தான், காவிர்களுக்கு மிக அதாவது உற்சாகத்தை கொடுத்துக் கொண்டிருந்தான். இதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்பொழுது இபிலீஸ் நிலைமையை பார்க்கின்றான். அவன் எதிர்பார்த்தது போன்று அல்ல, யுத்தத்துடைய திசை திரும்பிக் கொண்டிருக்கின்றது. முஹம்மதுக்கும் தோழர்களுக்கும் தான் வெற்றி, அல்லாஹுடைய உதவி நேரடியாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. மலக்குமார்களை அவன் பார்க்கின்றான், இபிலீஸ் நேரடியாக பார்க்கின்றான். இப்பொழுது யுத்த களத்திலே இருந்து விரண்டோடுவதற்கு அவன் முற்படுகின்றான். சுராகா என்ன செய்கின்றான், அந்த சுராகாவுடைய தோற்றத்திலே வந்த இபிலீஸ் யுத்த களத்திலே இருந்து விரண்டோடுவதற்கு முயற்சி செய்கின்றான். அல்லாஹு தஆலா இதை குர்ஆனிலே சொல்லுகின்றான். எதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த மூமிங்களுடைய படை பலத்தை அவன் நேரடியாக பார்க்கின்றான், காவிர்களும் பார்க்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த பத்ருடைய யுத்தத்திலே ஒரு அற்புதமான விடயத்தை ஏற்படுத்தினான். காவிர்களுடைய அணியின் எண்ணிக்கையை மூமிங்களுடைய அணியினர்களுக்கு சொற்பமானவர்களாக காட்டினான். அதே போன்று எதிர்மறையிலே மூமிங்களையும் காவிர்களுடைய பார்வையிலே சொற்பமானவர்களாக காட்டினான். இதனுடைய இரகசியம் என்னன்னு சொன்னால், சமயத்தில் அந்த காவிர்களுடைய படையின் பலத்தை அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகபட்சமாக மூமிங்களுக்கு காட்டியிருந்தால் மனிதர்களின் அடிப்படையிலே உள்ளத்திலே ஒருவிதமான தளர்ச்சி அவர்களுக்கு ஏற்படக்கூடும். அதே நேரத்திலே மூமிங்களுடைய படையின் எண்ணிக்கையை காவிர்களுக்கு அதிகமாக காட்டியிருந்தால் அவர்களும் என்ன செய்திருக்கலாம், சில சமயம் யுத்தத்தில் இருந்து பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய நோக்கம் என்ன, அல்லாஹுடைய நோக்கம் அந்த யுத்தம் நடக்க வேண்டும், அந்த யுத்தத்திலே காவிர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும், முஸ்லிம்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இஸ் யுரீகஹுமுல்லாஹ், அதாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், வ இஸ் யுரீகுமூஹும் இதில் தகைதும் ஃபீ அயுனிக்கும் கலீலன் ويقللكم في அயுனிஹிம் லியக்தி அல்லாஹ் அம்ரன் கான மஃஊலா وإلى الله ترجع الأمور. நீங்க இரு அணியர்களும் சந்தித்த நேரத்திலே அவர்களை உங்களுக்கு நாங்கள் கொஞ்சமானவர்களாக காட்டினோம், அற்பமானவர்களாக காட்டினோம். இதில் தகைதும் ஃபீ அயுனிக்கும் கலீலா, உங்களுடைய பார்வையிலே அவர்களை கொஞ்சமானவர்களாகவும், வயுகல்லிலுக்கும் ஃபீ அயுனிஹிம் அவர்களுடைய பார்வையிலே உங்களை சொற்பமானவர்களாகவும் காட்டினோம். எதற்காக வேண்டி என்று சொன்னால், லியக்தி அல்லாஹு அம்ரன் கான மஃஊலா, அல்லாஹு தஆலா முடிவு செய்த ஒரு விடயத்தை தீர்க்கமாக முடித்து காட்டுவதற்காக வேண்டி. இதனால் இப்படி அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை ஏற்படுத்தினான். காவிர்களுக்கு முஸ்லிம்களை கொஞ்சமானவர்களாகவும், முஸ்லிம்களுக்கு காவிர்களை அவர்களுடைய பார்வையிலே சொற்பமானவர்களாகவும் காட்டினான். சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லகீதும் ஃபியதன் ஃபஸ்புது வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். நீங்கள் எதிரிகளை யுத்த களத்திலே சந்தித்தால் நீங்கள் உறுதியாக இருந்து அல்லாஹுவை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி. வாத்தி அல்லாஹ் வ ரசூலஹு வ லா தனாஸஉ வ தஃபஷலு வ தஸ்ஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன் அல்லாஹ மஅ ஸாபிரீன். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு விடுங்கள், நீங்கள் புலவுபட்டு உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் இழந்து நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது. வஸ்பிரூ இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். வலா தகூனு கல்லதீன கரஜு மின் தியாரிஹிம், அந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய வசனங்களிலே தொடராக அல்லாஹு தஆலா சொல்லி வந்து ஷைத்தானுடைய அட்டகாசத்தையும் அவனுடைய அந்த ஏமாற்றமான முறையையும் அவன் எவ்வளவு மோசமான முறையிலே அந்த யுத்த களத்திலே நடந்து கொண்டு அந்த காவிர்களை ஏமாற்றினான் என்பதையும் அல்லாஹு தஆலா பிரஸ்தாபித்து குறிப்பிடக்கூடிய நேரத்தில் பின்வருமாறு சொல்லுகின்றான். அந்த காவிர்களுடைய செயல்பாடுகளை ஷைத்தான் என்ன செய்தான், அவர்களுக்கு அழகுபடுத்தி கொடுத்தான். நீங்கள் யுத்தத்துக்காக வந்தது நல்லதுதான், இந்த முஹம்மதையும் அவருடைய தோழர்களையும் நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் தான், நீங்கள் தான் இந்த உலகத்திலே கண்ணியமானவர்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு ஏதோ ஏமாற்றமான மடத்தனமான எண்ணங்களை சிந்தனைகளை அவர்களுடைய உள்ளத்திலே போட்டு அவைகளை அழகுபடுத்தி காட்டினான். இன்றைய தினத்திலே உங்களை மிகைப்பதற்கு யாரும் இல்லை, உங்களுக்கு பக்கத்திலே நான் இருக்கின்றேன். சைத்தான் எப்படி வாக்கு கொடுக்கின்றான், இன்றைய தினத்தில் யாராலும் உங்களை வெல்ல முடியாது, நான் உங்களோட பக்கபலமாக இருக்கின்றேன். இரண்டு கூட்டங்களும் சந்தித்த நேரத்திலே நிலைமை மோசம். ஆரம்ப கட்டத்திலே தான் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், முஸ்லிம்களை அந்த காவிர்களுடைய பார்வையிலே சொற்பமானவர்களாக காட்டினான். சூரத்து ஆலை இம்ரான்லே சொல்லுகின்றான், இது யுத்த களத்திலே அவர்கள் இறங்கியதற்கு பின்னால் முஸ்லிம்களுடைய அணியினர்களை இருமடங்காகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், சந்தித்துக் கொண்ட இரண்டு கூட்டங்களிலும் உங்களுக்கு அச்சாட்சி இருக்கின்றது. பதிலுடைய யுத்த களத்திலே ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்ட இரண்டு அணியினர்கள், மூமின்களுடைய அணியினர்களும் காவிர்களுடைய அணியினர்களும், இந்த இரண்டு கூட்டத்திலும் உங்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. ஒரு கூட்டம் ஈமானிய கூட்டம், அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிகின்றது. அடுத்த கூட்டம் அல்லாஹுவை நிராகரித்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக அவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக வந்தவர்கள். அவர்கள் நேரடியாக அந்த மூமின்களை இருமடங்கினர்களாக பார்த்தார்கள். அப்ப இந்த நிலைமை யுத்தத்துடைய யுத்தம் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முன்னால் இருந்த நிலைமை மாறிவிட்டது. யுத்தத்தில் அவர்கள் களமிறங்குவதற்கு முன்னால் மூமின்களை சொற்பமானவர்களாக பார்த்தார்கள். இவர்களுடைய கதையை ஒரு சில மணி நேரங்களிலே முடித்து விடலாம் என களமிறங்குகின்றார்கள். நிலைமை மாற்றமாக இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்காக அந்த படை பெருகி இருந்ததை அவர்கள் பார்க்கின்றார்கள். அதை இபிலீசும் அவதானிக்கின்றான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இதுதான் ஷைத்தானுடைய நிலைமை சோர்களே. சைத்தான் மனிதனை பாவத்தின் பக்கம் அப்படியே தள்ளுகின்றான். அந்த பாவத்திலே அவன் முழுமையாக மூழ்கியதற்கு பின்னால் முழுமையாக இந்த சைத்தான் என்ன செய்து விடுகின்றான், அவனை விட்டு ஒதுங்கிக் கொள்கின்றான். இது சைத்தானுடைய வளமையான நடைமுறை இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த இரண்டு கூட்டங்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்ட நேரத்திலே ஷைத்தான் அப்படியே பின்வாங்குகின்றான். யுத்த களத்தில் இருந்து பின்வாங்கி சொல்லுகின்றான், இன்னி பரி உம்மிங்கும் இன்னி அரா மாலா தரவுன், நீங்கள் பார்க்காத இதோ நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன், மலக்குமார்கள் எல்லாம் களமிறங்கி இருக்கின்றார்கள், இதை நான் பார்க்கின்றேன். நான் உங்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளுகின்றேன். இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன். அல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹு தஆலா கடுமையாக தண்டிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று என்ன செய்கின்றான் ஷைத்தான் சொல்லிக் கொண்டே அப்படியே யுத்த களத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரமுது காட்டி அப்படியே ஓடி கடலிலே அவன் குவித்து விடுகின்றான். கடல் அப்படியே பாய்ந்து விடுகின்றான். அவனுடைய சிம்மாசனத்தை கடலிலே தான் அமைத்திருக்கின்றான். ஆகவே கடலிலே குவித்து விடுகின்றான். இப்பொழுது இந்த தோல்வியை காவிர்களுடைய அணியினர்கள் நிதர்சனமாக நேரடியாக அவதானிக்கின்றார்கள். மிகவுமே ஒரு மோசமான நிலைக்கு யுத்தத்துடைய திசை மாறிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அபூஜஹல் என்ன செய்கின்றான், இப்பொழுது நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றான். எப்படி உற்சாகப்படுத்துகின்றான், சில மாய ஜாலைகளை அவர்களுடைய உள்ளத்தில் போட்டு அவன் என்ன செய்கின்றான், எஞ்சியிருக்கக்கூடிய படையினர்களை ஒன்று திரட்டி இன்னும் கொஞ்சம் முன்னேறலாமா, இந்த யுத்தத்தை திசையை மாற்றி அவர்களுக்கு எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாமா என்று நினைத்து அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு அப்படித்தான் இருந்தது. அவன் இந்த யுத்த களத்திலே கொலையுற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த ஏற்பாட்டை செய்தான். அவன் ஓடியவர்களுடன் சேர்ந்து ஓடவில்லை. அவன் ஒரு பெரிய போராளி, சாதாரணமானவன் அல்ல அபூஜஹல். ஆகவே அந்த அபூஜஹல் என்ன செய்கின்றான், இன்னும் அடம் பிடிக்கின்றான். அந்த பெருமை, அந்த மமதை, அந்த அகங்காரம் அவனை விட்டுவிடவில்லை. அந்த மக்களை என்ன செய்கின்றான், உற்சாகப்படுத்துகின்றான். அந்த சுராகா, உங்களை விட்டும் ஒதுங்கிக் கொண்டதை பார்த்து நீங்கள் பயந்து போகின்றீர்களா, அந்த இபிலிஸ் சுராக்காவுடைய தோட்டத்தில் வந்தா, அவர் சுராக்கா போயிட்டாரு, அதனால நீங்கள் பின்னடைந்து விட போகின்றீர்களா? அதே போன்று அந்த உத்துபா ஷைபா வலீத் போன்றவர்கள் அவசரப்பட்டு அவர்கள் கொலையுண்டு விட்டார்கள். மல்யுத்தத்தில் கொலையுண்ட மூவர்களும் இவர்களை சொல்லி சொல்றான். உத்துபா ஷைபா வலீத் எல்லாம் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, அவங்களோட கதையை முடிந்து விட்டது. இன்றைய தினத்திலே நீங்கள் அந்த முஸ்லீம்களை என்ன செய்ய வேண்டும்? கயிறுகளிலே பிணைத்து எனக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். யாரையும் நீங்க கொலை செய்யக்கூடாது. அவங்க எல்லா பேரையும் நாங்கள் சிறைப்படுத்தி கயிறுகளிலே கட்டி அவர்களுடைய இந்த மோசமான முடிவுடைய விளைவை அவர்களுக்கு நாங்கள் உணர்த்தி விட்டுத்தான் இந்த யுத்தகலத்தில் இருந்து மக்காவுக்கு நாங்கள் திரும்புவோம் என்று சூளுரை வாடியவனாக அந்த மக்களை உண்டு திரட்டுகின்றான். அவர்கள் இந்த அபூஜகளை அப்படியே சூழ்ந்து வந்து விடுகின்றார்கள். ஆனாலும் நிலைமை வந்து சரியாக இருக்கவில்லை. அந்த முஸ்லிம்களுடைய படையினர்கள் அலை போன்று வந்து அவனை சூழ இருந்தவர்களை எல்லாம் தாக்கி அப்படியே கொலை செய்து கொண்டு முன்னேறி கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்திலேதான் அபூஜகளுடைய முடிவும் இந்த நேரத்தில் நடக்கின்றது. அல்லாஹு தாலா அபூஜகளுடைய முடிவை இரண்டு சிறிய வாலிபர்களுடைய கையின் மூலமாக ஏற்படுத்தினான். அவர்களுடைய கரங்களிலேதான் அல்லாஹு தாலா அந்த பிரமாண்டமான படை, அவன் மிகப்பெரிய தோற்றத்திலே பிரமாண்டமானவனாக இருந்தான், அதே போன்று மிகப்பெரிய போராளியாகவும், அதே போன்று யுத்தத்திலே மிகப்பெரிய தந்திரோபாயங்களை கொண்ட ஒரு தளபதியாகவும் இருந்தான். இப்பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூஜஹலை கொலை செய்த சம்பவத்தை மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றார்கள். இந்த செய்திகள் ஆங்காங்கே பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல இடம்பெற்றிருக்கின்றது. புகாரியில, முஸ்லிம்ல, அபூதாவூத், அஹமத் போன்ற கிரந்தங்கள்ல சஹீஹாக பதிவாகி இருக்கின்றது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை அவதானியுங்கள் சோர்களே. அவர்கள் சொல்லுகின்றார்கள், யுத்தம் முன்னேறி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்திலே நான் திடீரென எனது வலப்புறமாக இடதுபுறமாக பார்த்தால் இரண்டு சிறிய அன்சாரி சஹாபாக்கள் எனக்கு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் முஆத், அடுத்தவர் முஅவ்வித், முஆத் இப்னு அம்ர் இப்னுல் ஜமூஹ், முஆத் இப்னு அம்ர் இப்னுல் ஜமூஹ், அடுத்தவரே முஅவ்வித் இப்னு அஃப்ரா, அஃப்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணியுடைய மகன் முஅவ்வித். இந்த இரண்டு வாலிபர்களும் எனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டே என்ன கொஞ்சம் கிண்டி, என்ன கொஞ்சம் சுரண்டிட்டு, யா அம் அம்மன் சொன்ன சிறதே தந்தையின் சகோதரரே, அவன் கண்ணியமாக அழைக்கிறது தானே அங்கல் என்று சொல்லி கூப்பிடுற மாதிரி, அங்கல் கொஞ்சம் ரகசியமாக எனக்கு ஒருத்தர் சொல்றாரு, இந்த யுத்த காலத்தில் அபூஜகளை கொஞ்சம் காட்டுங்கப்பா. அபூஜகளை யாருன்னு தெரியாது, அபூஜகளை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அன்சாரிகள் அல்லவா, முஹாஜிர்களா இருந்தா ஏதாவது கண்டிருப்பார்கள் மக்காவுல. அப்ப அன்சாரிகள் தானே, அபூஜகளை பார்த்ததே இல்ல, அபூஜகளை கொஞ்சம் யாருன்னு காட்டுங்களே சொன்னாங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் கேக்குறாரு, நீ என்னப்பா பண்ண போறாய், அந்த அபூஜகல் அவன் யாரு, நீங்க யாரு என்று சும்மா கொஞ்சம் ஏளனமாக மாறி, இந்த அபூஜகளை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, அந்த பையன், அந்த சின்ன வாலிபர் முஆத் அல்லது முஅவ்வித் இருவர்களும் மாறி மாறி கேட்டார்கள். என்ன சொன்னா, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லஇர் ரஐதுஹு லா யுஃபாரிகு சவாதி சவாதஹு ஹத்தா யமூத் அல் அஜலு மின்னா. இந்த அபூஜகல் இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இவன் வந்து மக்காவுல நபி அவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவும் மூமிங்களுக்கு மிகப்பெரிய அநியாயங்களையும் செய்து கொண்டு வந்தான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அவனை நான் பார்த்தால் எங்களிலே யாருடைய வாள் முந்துகின்றதோ அவருடைய கதை முடியும், அதுவரைக்கும் அவனை நான் தாக்குவேன் அப்படின்னு சொன்னா, நான் அவனை விடமாட்டேன், எப்படியாவது அவனை தாக்கி அவனை நான் வீழ்த்தி விடுவேன் என்று சூளரை பாடுகின்றார் ஒரு வாலிபர். அடுத்த புறமாக இவருக்கு கேட்காம அடுத்தவர் பேசுறார். அப்ப ரெண்டு பேருடைய ஆசை, நானா நீயா, யார் இந்த அபூஜகளை கொலை செய்யறது என்பதற்காக வேண்டி அடுத்தவருக்கு தெரியாம மற்றைய சஹாபியும் அன்சாரியும் என்ன செய்யறாரு, இதே போன்றே யார்கிட்ட கேட்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் கேட்கிறாங்க. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவன் அகங்காரத்தோட பெருமையோட அவனுடைய குதிரையிலே யுத்த களத்திலே சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்க யார தேடுறீங்களோ அதோ அவன் தான் போகின்றான். அந்த சொல்லி முடிப்பதற்கு முன்னால், சொல்லி முடிப்பதற்கு முன்னால் என்ன செய்து விடுகின்றார், உடனடியாக மிக வேகமாக இந்த முஆத் இப்னு அம்ர் இப்னுல் ஜமூஹ் வேகமாக சென்று என்ன செய்கின்றார், அவனுடைய அந்த அவன் வீற்றிருந்த அந்த குதிரையின் காலை அல்லது அவனுடைய காலை, அவனுடைய ஒரு காலை அப்படியே தரித்து விடுகின்றார். அந்த கால் அப்படியே பறந்து விடுகின்றார், ரெண்டாக அப்படியே அவனுடைய கணுக்கால் அப்படியே பிரிந்து விடும் அளவுக்கு மிக வேகமாக வாளினால் வெட்டுகின்றான். வெட்டி அவன் அப்படியே விழுகின்றான். வெட்டி அப்படியே விழுந்ததற்கு பின்னால் அடுத்த தோழர் போகின்றான். அடுத்த தோழர் யாரே, மாத் இப்னு அஃப்ரா, மாத் இப்னு அஃப்ரா சென்று அவனுடைய கதை எப்படியே முடிக்கின்றார், அவனுடைய கதையை முடிக்கின்றார். அந்த நேரத்தில் வேறு ரிவாயத்துகளே வந்திருக்கின்றது, வேறு சில ரிவாயத்துகளே வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவம் முடிந்ததற்கு பின்னால் இருவர்களுமாக நபி அவர்களிடத்திலே இந்த நற்செய்தியை எடுத்து செல்கின்றார்கள். முஆதும் முஆவிதும் ரெண்டு பேர் நபி சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, நான் தான் அபூஜகளை கொலை செய்தேன். அடுத்தவர் சொல்றார், நான் தான் இல்லை, நான் தான் அபூஜகளை கொலை செய்தேன். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், ஹல் மஸஹ்துமா சைஃபைக்குமா, உங்க ரெண்டு பேருடைய வாளையை நீங்க தொடச்சிட்டீங்களா, என்ன அடையாளம் இருக்கணும் இல்லவா, வாழை தொடச்சிட்டீங்களா, இல்ல வாழை தொடைக்கவில்லை என்று இரண்டு வாழையும் காட்டினா ரெண்டுலையும் இரத்த பள்ளம் இருக்கின்றது. கொலை செய்ததற்கான அறிகுறி இருவர்களுடைய வாழிலும் இருக்கின்றது. இருவர்களையும் நபி அவர்கள் பார்த்து சொல்கின்றார்கள், நீங்க இருவர்களுமே கொலை செய்திருக்கின்றீர்கள். கிலாகுமா கதலஹு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த அபூஜகளை கொலை செய்திருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு, யுத்தத்திலே ஒரு முறை இருந்தது, இதெல்லாம் நீண்ட விளக்கங்கள். யுத்தத்தில் வந்து ஒரு போராளி ஒரு எதிரியை கொலை செய்தால் அந்த நேரடியாக கொலை செய்த மனிதனுக்கு அந்த எதிரியுடைய எல்லா பிலாங்கிங்ஸ், அவருடைய பொருட்கள், அவருடைய பொருட்கள், அவருடைய கவசம், அவருடைய ஆயுதங்கள், அவருடைய ஆடை எல்லாமே இவருக்கு சொந்தமாகும். இதுதான் அந்த கனிமத்தை பிரிக்கக்கூடிய முறையில் வந்து மார்க்கம் சொன்ன முறை. கனிமத்தை பிரிப்பதற்கு முன்னால் நேரடியாக ஒரு மனிதர் ஒரு காவிர கொலை செய்திருந்தால் அந்த கொலை செய்யப்பட்ட மனிதனோட அவன் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் இருந்த எல்லா பொருள்களையும் இவர் முதல் எடுத்துக் கொள்வார். அப்ப அந்த அபூஜகளுடைய கவசமாக இருந்தா, அவனுடைய வாளாக இருந்தா, அதுக்கு ஒரு தனி விலை இருக்கும் அல்லவா. இன்றைக்கு சிலர்களுடைய அணிந்த ஆடைகளுக்கு, அவர்களுடைய அவங்க பாவிச்ச யூஸ் பண்ண பொருட்களுக்கு எவ்வளோ இன்றைக்கு ஆக்ஷன்கள் போட்டு பெரிய மில்லியன் கணக்கில், உதாரணத்துக்கு இந்த டயனாவுடைய உடுப்பன்னு சொன்னால் அவளுடைய ஏதோ இந்த சின்ன சின்ன பொருட்களுக்கெல்லாம் பெரிய மில்லியன் கணக்கில் போட்டு வாங்கக்கூடிய மடையர்கள் கூட உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அபூஜகளுடைய வாலன்ட்டு சொன்னால், அவனுடைய கவசம் என்று சொன்னால், அதுக்கு ஒரு தனியான மதிப்பு விலையும் இருக்கும். அப்போ இதை யாருக்கு நபி அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னால், முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் கொடுத்தாங்க. முஅவ்வித் கொலை செய்யப்பட்டாங்க. முஅவ்வித் இப்னு அஃப்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதே யுத்த களத்திலே இக்ரிமாவின் மூலமாக, அதாவது அல்லது வேறு சில காவிர்களின் மூலமாக கொலை உண்டார்கள். இதை இன்னொரு ரிவாயத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இப்னு இஸ்ஹாக்கிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இதை இந்த கொலை செய்த முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்லுகின்றார்கள், எப்படி நான் அபூஜகளை அணுகினேன், அவனை எப்படி யுத்த களத்திலே நெருங்கினேன் என்பதை சொல்லக்கூடிய நேரத்திலே சொல்லுகின்றார்கள், அபூஜகள் எனக்கு இனம் காணப்பட்டது, எனக்கு அபூஜகள் இனம் காணப்பட்டது காட்டப்பட்டது. அந்த அபூஜகளை பார்த்து என்று சொன்னால், எப்படிதான் இவனுக்கு நான் போவேன் என்ற ஒரு தயக்கம் கூட எனக்கு வந்தது. அவ்வளவு ஒரு பிரமாண்டமானவனாக இருந்தான். அவனை புடை சூழ அந்த படையிலே இருந்த பலர்கள் இருந்தார்கள். ஒரு பெரிய மரத்தை சூழ்ந்திருந்த வேர்கள் சூழ்ந்த ஒரு பெரிய மரத்தை போன்று அவன் நிமிர்ந்து அகங்காரத்தோட அந்த யுத்தகலத்திலே ஓடி ஆடிக்கொண்டிருந்தான். இவனை எப்படி நான் நெருங்கிறது, ஆனால் இவனை விடக்கூடாது என்ற ஆசையும் இருக்கின்றது. என்னுடைய இந்த வயதுக்கும் அவனுடைய உடல் அளவுக்கும் பெரிய வித்தியாசம், எப்படி இவனை நெருங்குவது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. வேகமாக நான் போய் எதையும் எதிர்பார்க்கவில்லை, அவனுடைய காலைத்தான் விட்டினேன். அவனுடைய காலை வெட்டி அவனை என்ன செய்தேன், அந்த குதிரையிலிருந்து கீழே விழ செய்தேன். விழ செய்த நேரத்திலே அந்த கால் எப்படி சிதறுண்டு போனது என்பதை சொல்லுகின்றார்கள். அதாவது திருகையில போட்டு இந்த அரபியர்கள் அந்த காலத்தில் பேரித்தம்பளத்துடைய கொட்டைகளை திருகையில போட்டு அப்படியே அரைப்பார்கள். அரைக்கக்கூடிய நேரத்தில் அந்த திருகி படாத கொட்டை எப்படி மேல் அப்படியே கலண்டு பிரிந்து பறந்து விடுமோ, அது போன்று அவனுடைய கால் அப்படியே துண்டிக்கப்பட்டு அப்படியே பிரிக்கப்பட்டு சிதறுண்டு அப்படியே வெளியாறி சென்றதை நான் பார்த்தேன். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இந்த நேரத்திலே நான் அவனை வெட்டி முடிப்பதற்கு முன்னால் எனக்கு பின்னால் இருந்து என்னுடைய கையிலே சந்திலே ஒரு பெரிய ஒரு அடி விழுந்தது. வாள் வீச்சுப்பட்டது. யார், இக்ரிமா. தந்தையை கொலை செய்வதை பார்த்திருந்த அவதானித்திருந்த இக்ரிமா வேகமாக வந்து என்னுடைய சந்திலே ஒரு பெரிய தாக்கத்தை, பெரிய ஒரு அடியை போடுகின்றார். அதனால் என்னுடைய அந்த கை சந்து அப்படியே விலகிவிட்டது. அது தோளிலே தான் தங்கி இருந்தது. அந்த கையை அப்படியே முதுகுக்கு பின்னால் போட்டுக் கொண்டுதான் அன்றைய தினத்திலே நான் யுத்தம் செய்து கொண்டிருந்தேன். எப்படி இருக்கு சொற்களே, அன்றைய தினத்திலே ஒரு கையிலே வாளை ஏந்தியவனாக மறு கையை என்னுடைய அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகியிருந்தது. அதை தொங்க விட்டுக் கொண்டு யுத்தம் செய்ய முடியாது. அதனால் என்னுடைய முதுகுக்கு பின்னால் அந்த கையை தொங்க விட்டுக் கொண்டுதான் நான் யுத்தம் செய்து கொண்டிருந்தேன். என்னால் இனிமேலும் அந்த வேதனையோடு இருக்க முடியாது என்பதற்காக வேண்டி நான் காலிலே என்னுடைய கையை வைத்து அப்படியே கையை அப்படியே கலட்டி தூக்கி எரிந்து விட்டு நான் யுத்தம் செய்தேன். யார் சொல்றாங்க? முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ். சொல்வதற்கு இனிமையாக இருக்கும் சொற்களை கற்பனை பண்ணலாமா? இதெல்லாம் எதை வைத்து வந்த இந்த வீரம்? உண்மையிலே வீரர்கள் தான், ஆனாலும் அவர்களுக்கு இந்த ஈமானிய பலம் இருந்ததே. நபி அவர்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்த இந்த வாக்குறுதிகள். இந்த யுத்தகலத்திலே ஒரு மனிதன் அல்லாஹுக்காக வேண்டி யுத்தம் செய்து நன்மையை எதிர்பார்த்து யுத்தம் செய்தால், பொறுமையுடன் யுத்தம் செய்து உயிரிழந்தால் அவனுக்கு நிச்சயம் சுவர்க்கம் என்ற வாக்குறுதி இருந்தது. அந்த சுவர்க்கத்தை அடைவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட தியாகங்கள். இப்படிப்பட்ட தியாகங்களுக்கு பின்னால் வந்த இந்த இஸ்லாத்தை தான் நாங்கள் எவ்வளவு சொகுசாக, சாஃப்டாக, அழகாக இருந்து பின்பற்றுவது, எவ்வளவு இலகுவாக இருந்து கடைபிடிக்கின்றோம், அதிலேயும் நாங்கள் சோம்பேறித்தனம் காட்டுகின்றோம் என்று சொன்னார். இது நாங்க குளிரூட்டப்பட்ட ஒரு பள்ளியில இருந்து இந்த சம்பவத்தை கேட்கிறோம் சொன்னா, எவ்வளவு பெரிய பாக்கியம் சோர்களே. இந்த தியாகங்களுக்கு பின்னால் தான் இந்த மார்க்கம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தார்கள். அன்று நபி அவர்கள் சொன்னதை போன்றே, அல்லாஹும்ம இன் துஹ்லிகாதிஹில் இஸாபத லம் துஹ்பத், இன்றைய தினத்தில் இந்த சொற்பமான என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய தோழர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த மண்ணிலே உன்னை வணங்கக்கூடியவர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு இத்தனை மில்லியன் கணக்கான, இத்தனை பல நூறு கோடிகளை கொண்ட ஈமானிய இந்த சமுதாயம் இந்த உலகத்தில் இருந்திருக்க முடியாது. அன்றைய தினத்திலே அந்த சொற்பமான நபித்தோழர்கள் செய்த தியாகம் இல்லை என்றிருந்தார். அவர்கள் இந்த உயிரை துச்சமாக மதித்து அந்த பத்ர் போர்க்களத்திலே விசேஷமாக அவர்கள் மேற்கொண்ட தியாகம் அன்று இல்லை என்றிருந்தால், நாங்கள் இன்றே மூமிங்களாக உலகத்திலே இருந்திருக்க முடியாது. அதை நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லித்தான் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அதை நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லித்தான் துவா செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், இது என இந்த கையை நான் அப்படியே பிரித்து தூக்கி எறிந்து விட்டுத்தான் நான் யுத்த களத்திலே யுத்தத்தை நான் எஞ்சிய பகுதியை நான் மேற்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் முஆவித் இப்னு அஃப்ரா என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த அபூ ஜஹலை முழுமையாக கொலை செய்து விடுகின்றார்கள். இந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், மை யம்துரு மா ஸனா அபூ ஜஹல், அபூ ஜஹலுக்கு என்ன நடந்தது என்பதை யார் பார்த்து வரலாம், அபூ ஜஹலுடைய நிலைமை என்ன என்பதை யார் பார்த்து வரலாம். அப்பொழுது இது ஒவ்வொரு ரிவாயத்துகளில் வந்த முறைகள். அப்பொழுது மக்கள் எல்லாம் யுத்த களத்திலே அப்படியே பிரிந்து செல்லுகின்றார்கள். நபி அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அபூ ஜஹல் என்ன நிலைமையில் இருக்கிறான், குற்றுயிரோடு இருக்கிறானா, செத்துட்டானா, என்ன நிலைமை சொல்லி போய் போய் பார்த்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், வபிஹி ஆகிரு ரமக், இப்ப என்ன செய்யல, இன்னும் உயிர் போகல, கடைசி கட்டத்தில் இருக்கான், உயிரோடு போராடி கொண்டு கடைசி கட்டத்தில் இருக்கின்றான். இந்த நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய அந்த அபூஜஹலுடைய பிடரியில அவனுடைய நெஞ்சில ஏறுறாங்க. ஏன் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்க மிகவுமே கட்டையான ஒரு சஹாபியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, நபி அவர்களுக்கு பணிவிடை செய்வார்கள், நபி அவர்களுடைய செருப்பை கையில போட்டா அவர்களுடைய முனங்கை வரைக்கும் அந்த செருப்பு வந்துடும். அவ்வளவுக்கு ஒரு சிறிய சஹாபியாக இருந்தார்கள். ஆனால் லேசான ஒரு சஹாபியா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதுடைய சிறப்பு சொல்லுங்க சொல்களே. நபி அவங்க சொன்னாங்க, من اراد ان يقرا القران غضا طريا كما نزل فليقرا بقراءه ابن ام عبد. இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதை போன்று அப்படியே ஃப்ரெஷாக, எப்படி எனக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அதே துணியிலே இந்த குர்ஆனை படிக்கணும் என்ற யாருக்காவது ஆசை இருந்தால், இந்த இப்னு மஸ்ஊத் ஓதுவதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி ஓதினா அதுதான் குர்ஆன் இறங்கப்பட்ட ஸ்டைல். குர்ஆன் இறங்கப்பட்ட அதே துணியில அதே டோன்ல அதே முறையில் நீங்க ஓதணும் என்று யாருக்கு ஆசை இருந்தால் இப்னு மஸ்ஊத் ஓதுவதை போன்று ஓதிக்கொள்ளுங்கள். சஹாபாக்களே மார்க்க விளக்கம் அதிகமாக கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களும் ஒருவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபித்தோழர்கள் ஒருவர். ஒரு தடவை இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மதிலே ஏறி இருக்கின்றார்கள். அப்ப ஏறி இருந்தால் அவர்களுடைய கீழாடை விலகி கணுக்கால் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது இரண்டு குச்சிகளை பொருந்து இருந்தது, அவ்வளவு மெலிந்ததாக இருந்தது. சஹாபாக்கள் சிலர்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப நபி அவர்கள் அந்த வழியாக வந்து கேட்கின்றார்கள், இந்த இப்னு மஸ்ஊதுடைய இரண்டு கால்களும் மெலிந்திருப்பதை பார்த்தா நீங்கள் சிரிக்கின்றீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நாளை கியாமத்திலே தனாசிலே நெருக்கப்படக்கூடிய நேரத்திலே நாளை கியாமத்தில் அல்லாஹு தஆலா அமல்களோட சேர்த்து மனிதர்களை நிற்பார்கள். அப்படி நெருக்கப்படக்கூடிய நேரத்திலே இந்த இரண்டு கால்களும் உஹுது மலையை விட பாரமானதாக இருக்கும். அவ்வளவு பெரிய சிறப்பம்சங்கள் சொல்லப்பட்ட இப்னு மசூத் என்ன செய்கின்றார்கள், இந்த அபூஜஹலுடைய நெஞ்சில ஏறி அவனுடைய தாடியை பிடிக்கின்றார்கள். தாடியை பிடித்ததும் அவனுக்கு அந்த அகங்காரம் அப்படியே பொங்கி வருகின்றது. அட, இப்படி ஒரு சாதாரண இப்னு மசூத் மக்காவுல ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு பலவீனமான ஒரு எளிய ஒரு மனிதன் இப்படி என்னுடைய நெஞ்சில ஏறலாமா என்ற மமதை அவனுக்கு வருகின்றது. அப்பொழுது அந்த அபூஜஹல் என்ன சொல்லுகின்றான், அபூஜஹல் சொல்லுகின்றான், கேட்கின்றான் இந்த நேரத்திலே இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூஜஹலை பார்த்து கேட்கின்றார்கள், ஹல் அஹ்ஸாகல்லாஹு யா அதுவல்லாஹ், அல்லாஹுடைய எதிரியே இன்றைய தினத்திலே அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தி விட்டானா, இன்றைய தினத்தில் அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்தி விட்டானா. அப்பொழுது சொல்லுகின்றான், வபிமாத அஹ்ஸானி, என்ன எப்படி அல்லாஹ் இழிவுபடுத்தினான். அப்பையும் அவனுடைய அகங்காரம் அவனை விட்டு விடவில்லை, அந்த தற்பெருமை அவனை விட்டுவிடவில்லை. அமித அஹமது மின் ரஜுலின் கத்தல்தும்ஹு, என்ன செய்யறது அவன் கேட்கின்றான், விமாத அஹ்ஸானி, என்னை அல்லாஹு தஆலா எப்படி இழிவுபடுத்தினான். இன்றைய தினத்தில் நீங்கள் என்னை விட சிறந்த ஒரு மனிதரை கொலை செய்திருப்பீர்களா, அப்ப என்னை விட ஒரு சிறந்த மனிதரை இன்றைய தினத்தில் நீங்க கொலை செய்திருக்கலாமா, அல்லது என்னை விட மேலான ஒரு சிறந்த மனிதனை இன்றைய தினத்தில் அவருக்கு மேலால் ஏறும் வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்குமா. அப்ப நான் இப்பயும் கண்ணியமானவனாக தான் இருக்கிறேன், அப்ப நீ ஏறி இருக்கக்கூடிய இடம் இருக்கின்றதே, நீ ஏறி இருக்கக்கூடிய இடம் இருக்கின்றதே லேசான ஒரு இடம் அல்ல. லக்கத் தகைத முர்தகன் சஅபன் யா ருவையல் கனம் என்று சொல்லுகின்றான், சிறிய ஆட்டுக்கிடையனே நீ ஏறி இருக்கிற இடம் ஒரு சாதாரணமான இடம் அல்ல, நீ ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றாய் என்று சொல்லிவிட்டு வேறு ரிவாயத்துகளை வந்திருக்கின்றது. என்னுடைய களத்தை வெட்டக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் பணித்து வெட்டு, அப்ப அந்த களத்துகள் அப்படியே தலைகள் வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் என்னுடைய தலை உயர்ந்திருக்கும், கொஞ்சம் நெஞ்சு பக்கமாக கீழாக்கி விட்டுன்னு சொன்னான். அப்ப என்ன செய்கின்றார்கள், இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அவனுடைய தலையை உடம்பில் இருந்து வேறாக்கின்றார்கள். வாளினான் வேறாக்கி அந்த தலையை எடுத்துக் கொண்டு வந்தே அப்படியே நபிக்கு முன்னால் வைக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இவன் தான் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன், இதோ இவனுடைய நிலைமையை பாருங்கள், இவன் இவனுடைய நிலைமை முடிந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி சதக வஅதஹ வநஸர அப்தஹ வஹஸம அல் அஹ்ஸாப வஹ்தஹ. என்ன செய்கின்றார்கள் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனுடைய வாக்கை எனக்கு உறுதிப்படுத்தி விட்டான், அவனுடைய உதவியை அவனுடைய அடியானுக்கு கொடுத்து விட்டான், உதவி செய்து விட்டான், அந்த படையை அல்லாஹு தஆலா துரத்தி அடித்து அவர்களை தோற்கடிக்க செய்து விட்டான் என்று அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், இவன் தான் இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொல்லி அந்த அபூஜஹலை சாடுகின்றார்கள். அடுத்ததாக அவர்களை சுருக்கமாக இன்னும் ஒரு சில விடயங்களை பார்த்து தலைப்பை நாங்கள் சுருக்கிக் கொள்வோம். இந்த யுத்த காலத்தில் நடந்த ஈமானின் மிகப்பெரிய அதிசயங்கள், ஈமானின் மூலமாக அந்த நபித்தோழர்கள் காட்டிய மிகப்பெரிய அதிசயங்களில் ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அவர்களே எங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்திலே சந்தித்துக் கொண்டவர்கள் ஏதோ வெளிநாட்டவர்கள் உள்நாட்டவர்கள் என்று சொல்லி இரண்டு தேசங்களில் இருந்து வந்தவர்கள் அல்ல, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை எதிரணியிலே சந்தித்தார்கள், தன்னை பெற்றெடுத்த தந்தையை எதிரணியிலே சந்தித்தார்கள், தன்னுடைய உடன் பிறந்த மாமன் சின்னப்பா பெரியப்பா இப்படிப்பட்ட நெருங்கிய உறவினர்களைத்தான் சஹாபாக்கள் பத்ர் போர்க்களத்திலே சந்திக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்படி என்றிருந்தால் அந்த நேரத்திலே நபி அவர்கள் 10 காலமாக மக்காவிலே ஈமானிய பயிற்சி அவர்களுக்கு கொடுத்து எதை அடிப்படையாக வைத்து இந்த வெறுப்பும் விருப்பும் இருக்க வேண்டும், ஒரு மனிதனை நேசிப்பது எதை அடிப்படையாக வைத்து, ஒரு மனிதனை வெறுப்பது எதை அடிப்படையாக வைத்து, அந்த அதாவது பிரதேசவாதங்கள், நிறம், மொழி, குடும்பம் இவைகள் அனைத்தையும் தாண்டி நின்றது அந்த ஈமானியவாதம். அந்த ஈமானை அடிப்படையாக வைத்துத்தான் யாரெல்லாம் இஸ்லாத்திலே இந்த ஈமானிலே ஒன்றிணைந்தார்களோ, ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி சொன்னதை போன்றே மூமின்களுடைய அணியிலே இருந்தவர்கள் யார், உலகத்திலே பல தேசங்களில் இருந்து வந்த பரதேசிகள் எல்லாம் சஹாபாக்கள் இருந்தார்கள். பிலால் இருந்தார், அம்மார் இருந்தார், சுஹைப் இருந்தார், சல்மான் இருந்தார், இப்படிப்பட்ட மக்களோட அபூபக்கரும் இருக்கின்றார், உமரும் இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு படை எதிர்த்து போரிட்டது யாரை, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், தாய் தந்தை தன் தந்தையர்கள், அதே போன்றே தன்னுடைய மாமன்மார்கள், சின்னப்பா பெரியப்பாமார்கள், இவர்களைத்தான் யுத்தகலத்திலே சந்திக்க வேண்டிய நிலை சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே அதிலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை சுருக்கமாக பார்ப்போம். சொல்களே இப்னு இஸ்ஹாக்கிலே பதிவாக இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பனு ஹாஷிம் கோத்திரத்திலே சிலர்கள் இந்த பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பனு ஹாஷிம் கோத்திரத்தினர்கள் யாரையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது, குடும்பம் என்பதற்காக வேண்டி அல்ல. ஏன், நபி அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட பனு ஹாஷிம் கோத்திரத்தினர்கள், பனு முத்தலிப் கோத்திரத்தினர்கள் சிலர்கள் நபி அவர்களை ஈமான் கொள்ளவில்லை. ஈமான் கொள்ளாத பொழுதிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். நபி அவர்கள் அந்த ஷேப் அபூ தாலிபிலே சிறையடைக்கப்பட்ட நேரத்திலே என்ன செய்தார்கள், நபியோட குடும்பத்தோட சேர்த்து தான் அந்த இடத்திலே அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் நபியோட சேர்ந்து அவர்களும் நபியுடன் சேர்ந்து அந்த கஷ்டங்களை அவர்களும் தாங்கிக் கொண்டார்கள். அதனால் அபூஜஹல் யுத்தத்துக்காக மக்களை அழைத்து வந்த நேரத்தில் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை, எல்லா பேர்களையும் வலுக்கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தான். அதனால் நபி அவர்கள் முன்கூட்டியே சொல்லி இருந்தார்கள், பனு ஹாஷிம்ல யாரையும் நீங்கள் யுத்த களத்திலே கண்டால் அவர்களை கொலை செய்யாதீர்கள். அதே போன்றே அப்பாஸை நீங்கள் கண்டால் பிரத்யேகமாக சொன்னார்கள், அப்பாஸை யாரும் கொலை செய்து விடாதீர்கள், அப்பாஸை கொலை செஞ்சிடாதீங்க. ஏன், அப்பாஸ் வந்து நிர்பந்தமாகத்தான் பத்ர் யுத்தத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போன்று அபுல் பக்தரியை நீங்கள் கண்டால் கொலை செய்யாதீர்கள். அபுல் பக்தரி என்பவர் நபி அவர்களுக்கு காஃபிர்தான், மக்காவுல அதிகமாக உதவி செய்தவர் மாத்திரமில்லாம அந்த நபியையும் நபியுடைய குடும்பத்தினர்களையும் ஷேப் அபூ தாலிப் என்ற இடத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே போட்டு அவர்கள் அப்படியே அடைத்து வைத்த நேரத்திலே அதற்காக ஒரு பத்திரிகையை காபாவுலே தொங்க விட்டிருந்தார்களே, அந்த பத்திரிகையை கிழித்தவர்கள் ஒருவர் தான் அபுல் பக்தரி. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்தோம் இந்த சீராவுல. அப்ப அந்த அபுல் பக்தரியை கண்டாலும் நீங்க கொலை செய்யாதீங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட சிலர்களுடைய பெயர்களை சொல்லி நபியுடைய குடும்பத்திலே முக்கியமானவர்களையும் சொல்லி அவர்கள் காரணத்தை சொல்லுகின்றார்கள். குடும்பம் என்பதற்காக வேண்டிய அல்ல, நிர்பந்தமாக அவங்க யுத்தம் செய்வதற்காக வரவில்லை, வலுக்கட்டாயப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாரையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது என்ற செய்தியை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது இந்த செய்தி அபூ ஹுதைஃபா, உத்பாவுடைய மகன், ஏற்கனவே சொன்னோம் உத்பாவுடைய மகன் முஸ்லீமாக இருந்தார் அபூ ஹுதைஃபா. இந்த அபூ ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுதைஃபாவுக்கு யமன் அல்ல, நபி அவர்களுடைய அந்தரங்க விடயங்களை அறிந்து வைத்திருந்த அன்சாரி சஹாபி அல்ல இவர், அபூ ஹுதைஃபா முஹாஜிர்கள்ல உத்பாவுடைய மகன் அபூ ஹுதைஃபா. அபூ ஹுதைஃபாவுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகின்றது. அப்ப இவர் நினைக்கிறார், என்னப்பா நான் எங்களுடைய தந்தை என்னுடைய சாச்சாமார்கள் எல்லாம் காஃபிர்களுடைய அணியில் அவங்களை எல்லாம் எதிர்த்து போரிட போகின்றோம், இப்ப வந்து நபி அவங்க சொல்றாங்களே அவருடைய சாச்சாவை கொலை செய்யக்கூடாது, இன்னும் மக்களை கொலை செய்யக்கூடாது என்று அப்ப இவருக்கு இவர் சொல்லிவிடுகின்றார், அனக்துலு அபானா வ அப்னானா வ இக்வானனா வ அஷிரதனா வ நத்ருகுல் அப்பாஸ், எங்களுடைய தந்தைமார்களையும் எங்களுடைய சகோதரர்களையும் எங்களுடைய சாச்சாமார்களையும் நாங்கள் கொலை செய்ய அப்பாஸை விட்டு விடலாமா? அல்லாஹுவின் மீது ஆணையாக அப்பாஸ் எனக்கு மாத்திரம் என்னுடைய கண்ணில் மாத்திரம் பட்டாரண்டா அவரை நான் நிச்சயமா கொலை செய்வேன், அவரை நிச்சயமா கொலை செய்வதென்று அந்த ஆத்திரத்தை சொல்லிவிடுகின்றார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் பக்கத்தில் இருந்த உமரை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா அபா ஹஃப்ஸ் அயுதரபு வஜ்ஹு அம்மி ரசூலில்லாஹி பிஸ்ஸைஃப், அல்லாஹ்வின் தூதருடைய சாச்சாவுடைய கழுத்தே வாளினால் வெட்டப்படலாமா, நான் பார்த்திருக்க என்னுடைய சாச்சாவை கொலை செய்யலாமா என்றே நபி அவங்க வேதனையோட பேசுறாங்க. அப்போ உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உடனடியாக விளங்கிட்டது நிலைமை வந்து, இந்த அபூ ஹுதைஃபா பேசின வார்த்தை நபி அவர்களுடைய உள்ளத்தை வேதனை செய்து விட்டது, நோயினை செய்து விட்டது, வாளை உருவுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே அபூ ஹுதைஃபா முனாஃபிக் ஆகிவிட்டான். அங்கதான் இதுதான் ஈமான் சகோதரர்களே. அப்ப உமருடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. என்ன சொன்னாங்க, நிச்சயமாக அபூ ஹுதைஃபா முனாஃபிக் ஆகிவிட்டான், இப்ப நீங்க உத்தரவு கொடுங்க அவனை நான் கொலை செய்து விடுகின்றேன். நபி அவங்க சமாதானப்படுத்தினாங்க, இல்ல அபூ ஹுதைஃபா ஏதோ வந்த அந்த ஆத்திரத்தினால் சொல்லி இருக்கலாம். அப்ப பின்னால் அபூ ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த வார்த்தையை வைத்து காலம் பூராக நான் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தேன், ஏனப்பா இப்படி பேசிட்டேன், நபி அவங்க இப்படி சொன்னதற்கு பின்னாலும் நான் அப்பாஸை கொலை செய்வேனே என்று சூளுரை வாடிவிட்டேனே என்று அபூ ஹுதைஃபா எப்பொழுதுமே கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் சொல்லிக் கொள்வார்கள், இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு நான் சொன்ன கலிமா எனக்கு அல்லாஹ்விடத்திலே உதவியாக இருக்கலாம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அது மாத்திரமில்லாம இன்னும் சொல்லுவார்கள், இந்த வார்த்தைக்கு பதிலாக நான் அல்லாஹுடைய பாதையிலே என்னுடைய உயிரை தியாகம் செய்தால் தான் இந்த வார்த்தைக்கு ஈடாகும், அதை அல்லாஹு தஆலா பொறுத்து விடுவானோ என்று சொல்வார்கள். என்ன சொன்னார்கள், இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா மன்னிக்கணும் என்று சொன்னால் அல்லாஹுடைய பாதையிலே நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டும். அப்ப ஷஹாதத் அவர்களுக்கு பதிலே கிடைக்கவில்லை, உஹதிலே கிடைக்கவில்லை. எதிர்பார்த்திருந்தார்கள் யமாமா என்ற ஒரு யுத்தம். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே முர்த்ததுகளை அந்த பொய் நபியை எதிர்த்து முசைலமா இப்னு கஸாப் என்று சொல்லக்கூடிய நபித்துவத்தை வாதிட்ட ஒருவன் யமாமா என்று சொல்லக்கூடிய இந்த அஃப்லாஜுடைய பகுதியிலே தான் இருக்கின்றது, லைலா என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலே ஒரு யுத்தம் நடந்தது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே. அந்த யுத்தத்திலே அபூ ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பங்கெடுத்து அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்ப அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்தது, நபி அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அப்பாஸை கொலை செய்வேனே என்று நான் சொன்னேனே, இந்த வார்த்தைக்கு குற்றப்பரிகாரமாக நான் என்னுடைய உயிரை அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்தால் தான் என்னுடைய மனதுக்கு நிம்மதி என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை கொடுத்தான். இது ஒரு நிகழ்வு. அதே போன்று இந்த அபுல் பக்தரியை கொலை செய்யக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்லி இருந்த பொழுதிலும் அபுல் பக்தரி என்ன செய்யப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். யாரின் மூலமாக என்று சொன்னால் முஜஸ்ஸர் இப்னு ஜியாத் அல் பலவி. முஜஸ்ஸர் இப்னு ஜியாத் அல் பலவி என்ற கோத்திரம் இன்றைக்கும் இந்த உலா ஹாயில் பகுதியில தபூக் பகுதியில் இருக்கிறாங்க, கூட சில சவுதிகள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்ப அபு அல் முஜஸ்ஸர் இப்னு ஜியாத் அல் பலவி என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபியின் மூலமாக யார் கொலை செய்யப்படுகின்றான், அபுல் பக்தரி கொலை செய்யப்பட்டான். அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த யுத்த களத்திலே அபுல் பக்தரியும் அவனுடைய ஒரு தோழனோட ஒரு நண்பரோட அப்படியே யுத்த களத்தில் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்தில் முஜல்வர் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அபுல் பக்தரியை பார்த்து சொல்லுகின்றார், அபுல் பக்தரியே அல்லாஹுடைய தூதர் உன்னை கொலை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கின்றார்கள், ஆகவே நீ கொஞ்சம் விலகிக்கொள். அப்போ கேட்கிறான், அப்ப என்னுடைய தோழன் இவனை என்ன பண்றது, இல்ல அவனுக்கு விதி விலக்கு கிடையாது, அவரை நான் கொலை செய்ய போறேன், அவரை நான் கொலை செய்ய போகின்றேன். அப்பொழுது அவனுக்கு என்ன வருகின்றது, அந்த தோழனின் மீது இருந்த நம்பிக்கை, அந்த மோகம், அந்த அன்பு பாசம் பொங்கி வருகின்றது. அவன் சொல்லுகின்றான், நாங்கள் ரெண்டு பேரும் சாக போறோம், ரெண்டு பேரும் ஒன்றாக சாக போகிறோம் சொல்லி அவை எதிர்த்து போரிடுகின்றார். இந்த முஜல்லரை எதிர்த்து போரிட்டதும் அவர்கள் என்ன செய்து விடுகின்றார், அபுல் பக்தரியை கொலை செய்து விடுகின்றார். அப்ப நபி அவர்களுடைய கட்டளை பெற்றிருந்த பொழுதிலும் அவனாக இந்த விடயத்தை வாங்கி கட்டிக் கொண்டான், அபுல் பக்தரி கொலை செய்யப்பட்டான். அதே போன்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் உமையத் இப்னு கலஃபுக்கும் நடந்த விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்வோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமான ஒரு நபித்தோழர், அன்சாரி சஹாபி, மிகப்பெரிய மக்காவுலே இருந்த செல்வந்தர், மதீனாவுலேயும் வந்து பெரிய செல்வந்தராக ஒரு சில காலங்களிலே மாறிவிட்டார்கள். இந்த உமையத் இப்னு கலஃபுக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் இடையிலே நெருங்கிய வியாபார தொடர்பு இருந்தது, மக்காவுலேயும் அவங்களுக்கு இடையில பிசினஸ் கண்டாக்ட் இருந்தது. இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய ஆரம்ப கால பெயர் அப்து அம்ர், அப்துல் ரஹ்மான் அப்து அம்ர், அம்ருடைய அடிமை. அப்ப இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். அப்ப இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாலேயும் உமையத் இப்னு கலஃபோட பிசினஸ் கண்டாக்ட் இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால் சில கடிதங்களை கூட எழுதி அனுப்புவார்கள், என்னுடைய மக்காவுல எஞ்சி இருக்கக்கூடிய சொத்துக்களை நீ பாதுகாக்கணும், உன்னுடைய சொத்துக்களையும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்களையும் நான் மதீனாவுல பொறுப்படுத்த அவர்களை பாதுகாத்துக் கொள்வேன், இப்படியான சில எக்ரிமெண்ட்டுகள் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. அப்ப இந்த கடிதங்கள் எழுதக்கூடிய நேரத்தில் கூட சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றது, இதை எழுதக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் என்று எழுதுவார். அப்ப அவன் பதில் அனுப்புவான், எனக்கு ரஹ்மான் என்றால் யாருன்னு தெரியாது, ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றானே யக்ஃபுரூன பிர் ரஹ்மான் வயக்ஃபுரூன பிர் ரஹ்மான், அவர்கள் ரஹ்மான் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அல்லாஹ்வுடைய முக்கியமான திருநாமங்களில் ஒன்று ரஹ்மான், அந்த ரஹ்மானை காஃபிர்கள் நிராகரித்தார்கள். வஹும் யக்ஃபுரூன பிர் ரஹ்மான், சூரத்து ராதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் ரஹ்மான் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதனால் அந்த உமையத் இப்னு கலஃப், உமையத் இப்னு கலஃப்னா தெரியும், பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய எஜமானாக இருந்து அவர்களுக்கு அதிகமாக தொந்தரவுகளை கொடுத்து வந்தவன். அந்த உமையத் இப்னு கலஃபுக்கும் யாருக்கும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருந்தது. இப்ப இந்த உமையத் இப்னு கலஃப் யுத்த களத்திலே யுத்தத்துடைய நிலைமை மாறி அதிகமானவர்கள் கொலையுண்டு மக்கள் சிதறண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உமையத் இப்னு கலஃப் என்ன செய்கின்றான், தன்னுடைய மகன் அலி இப்னு உமையா அவனுடைய கையை பிடித்தவனாக யுத்த களத்திலே தடுமாறி கொண்டிருக்கின்றான். ஓடுறதா, எப்படி உயிரை பாதுகாத்துக் கொள்றது, சரணடைவதா என்ற ஒரு தடுமாற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் வருவதை பார்த்ததும் அவனுக்கு ஒரு விதமான ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. இந்த உறவு இந்த நட்பு என்னை இந்த சந்தர்ப்பத்திலே பாதுகாக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றான். அப்பொழுது வந்த நேரத்திலே இதை யார் சொல்லுகின்றார்கள்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் தான் சொல்லுகின்றார்கள். அப்படி நான் வந்து கொண்டிருந்த நேரத்திலே உமையா என்னை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? அப்துல் ரஹ்மானே, அப்துல் ரஹ்மானே என்று அழைக்கவில்லை, அப்து அம்ரே என்று அழைக்கின்றார். அப்து அம்ரே, நீ ஹல்லகஃபி, என்னை உனக்கு சிறைபிடிக்கலாமே, நீ என்னை சிறைபிடித்தால் என்னை விடுவிப்பதற்காக வேண்டி நான் பல ஒட்டகங்களை கொடுத்து என்னை நான் விடுவித்துக் கொள்வேன். அதுதான் முறையாக இருந்தது. சிறைபிடிக்கப்பட்டவர்கள் பின்னால் விளக்கம் வரும், அந்த பதில் போர்க்களத்திலே சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு பலவிதமான சென்டென்ஸ்கள் கொடுக்கப்பட்டது. அதுல வசதி உள்ளவர்கள் அவர்கள் பிணை கொடுத்து விட்டு அப்படியே விடுவிக்கப்பட்டார்கள். இன்னும் சிலர்கள் அந்த எழுத படிக்க தெரியாத அன்சாரி சஹாபாக்களுக்கு எழுத்தறிவை கொடுத்து விட்டு அவர்கள் போனார்கள். இப்படியாக விடுவிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பின்னால் வரும். அப்ப இவன் கேட்கின்றான், உமையத்து பின் கலப் கேட்கிறான், நான் பெரிய சொத்துக்காரன் தானே, எனக்கிட்ட நல்ல வளர்ந்த ஒட்டகங்கள் இருக்கின்றது, அந்த ஒட்டகத்துடைய பாலெல்லாம் உனக்கு குடிக்கலாம், நீ என்ன சிறைபிடி, சிறைபிடித்து முகமது கொண்டு போய் ஒப்படை, அதுக்கு பின்னால் நான் என்னுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லி ஒட்டகங்களை உனக்கு வாங்கி கொடுத்து நான் என்னை விடுவித்துக் கொள்வேன். அப்பொழுது இருந்த அந்த உறவையை ஞாபகப்படுத்தி என்ன செய்கின்றான்? இந்த அலியையும் உமையாவையும் தந்தையையும் மகனையும் இரண்டு கையிலையும் பிடித்துக் கொண்டு யார் போறாங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஒரு மலைப்புறமாக இந்த சஹாபாக்கள் பார்த்துடாம, இது ஒரு மோசடி என்று யார் நினைக்கூடாது, சரணடைந்தவர்களை கொலை செய்ய முடியாது, சிறைபிடிக்கப்பட்டவர்களை கொலை செய்ய முடியாது. அதனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரை அந்த இருவர்களையும் பாதுகாத்து அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் தூரத்திலே வந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த உமையா கேட்கிறான், அந்த மனிதர் அவர்கள் வந்து அவர்களுடைய ஆடையிலே நெஞ்சுப்புறமாக தீக்கோழியுடைய ஒரு இறக்கையை வைத்திருந்தார்கள். அந்த யுத்தத்தில் மும்முரமாக வேகமாக போரிடுவதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது அந்த ஒரு இறக்கையை வைத்திருந்தார்கள். அந்த இறக்கையை குத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்கிறான். யார் கேட்கிறான்? உமையா கேட்கிறான். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொல்றாங்க, அவர்தான் ஹம்சா, அவர்தான் ஹம்சா, இவர்தான் ஹம்சா. லக்கத் ஃபஅல ஃபீனல் அஃபாயில், ஹம்சாவ தெரிய அவனுக்கு, சும்மா தான் கேக்குறான். லக்கத் ஃபஅல ஃபீனல் அஃபாயில், எங்களிலே மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியவர் தானே இவர் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே யார் வர்றாங்க? பிலால் வர்றாங்க. பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு எதாச்சியாக அந்த இடத்துல வந்துட்டாங்க. எதிர்பாராத விதமாக பிலால் வந்து யாரை பார்த்துட்டா? உமையாவை பார்த்தா நிலைமை எப்படி இருக்கும்? பிலாலை மிக மோசமாக மிக கேவலமாக போட்டு மக்காவுடைய சுடுமணலே பாறாங்கல்லை அவர்களுடைய நெஞ்சிலே போட்டு அவர்களை சுடுமணல்ல இழுத்து சென்ற கயவன் அல்லவா, மிகப்பெரிய பயங்கரவாதி தான். இப்பொழுது சரியாக முஸ்லிம்களுடைய கைக்குள்ளே சிக்கி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த உமையாவை பார்த்ததும் சத்தமிடுகின்றார்கள், ராசுல் குஃப்ரி உமையத்து இப்னு கலப், லா நஜௌது இன்னஜா, காவிர்களுடைய தலைவன் இதோ உமையா இருக்கின்றான், இவன் பிழைத்தால் நான் பிழைக்க மாட்டேன், இவனை இன்றைய தினத்தில் பிழைக்க விட்டால் நான் பிழைக்கிறதில் அர்த்தமே இல்லை, நான் இனி உயிர் வாழ்றதில் அர்த்தமே இல்லைன்னு சத்தம் போடுறாங்க. அப்ப இது யாருக்கு பெரிய சங்கடமா இருந்திருக்கும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு பெரிய சங்கடமா இருந்தது. ஏன் அப்பனா ஒளிச்சு மறைச்சு இவனுக்கு ஏதாவது பாதுகாப்பு கொடுத்து இவனை கொண்டு போய் நம்பிட்ட அப்படியே சிறை கைதியாக சரணடையை செய்து விடுவோமே என்ற எதிர்பார்ப்புல போய் கொண்டிருக்கிற நேரத்தில் பிலால் இந்த இடத்துல வந்து இப்படி கத்துறாரு. அப்பொழுது பிலாலை பார்த்து சொல்கிறார்கள், அசீரி, இவனை நான் சிறப்பிடிச்சிருக்கிறேன், இவனை நான் சிறப்பிடிச்சிருக்கிறேன், விட்டுடுங்க. பிலால் ரழியல்லாஹு அன்ஹு விட்டுபாடு இல்லை, மீண்டும் கத்துகின்றார்கள், லா நஜௌது இன்னஜா, இவன் இன்னைக்கு தப்பினால் நான் தப்ப மாட்டேன். அப்பொழுது இந்த ஆத்திரத்தில் யார் சொல்லி விடுகின்றார்கள்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறார்கள், அதஸ்மஉ இப்னு சௌதா, கருப்பியின் மகனே, கருப்பியின் மகனே, நான் சொல்றதை கொஞ்சம் கேளப்பா, அந்த ஆத்திரத்தை சொல்லிட்டாங்க, கருப்பியின் மகனே நான் சொல்றதை கொஞ்சம் கேளு, நான் இவனை சிறைபிடிச்சிருக்கிறேன், கத்தாதீங்க என்று சொல்லியும் அவர்கள் விட்டபாடில்லை. இவன் இன்றைக்கு தப்பினா நான் தப்ப மாட்டேன், நான் எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று சத்தமிட்டு சத்தமிடுகின்றார்கள். யா அன்சார் அல்லாஹ், ராசுல் குஃப்ரி உமையத் இப்னு கலப், லா நஜௌது இன்னஜா, காவிர்களுடைய தலைவன் இதோ உமையா வந்திருக்கின்றான், காவிர்களுடைய தலைவன் இதோ உமையா வந்திருக்கின்றான், இவனுடைய கதையை நீங்கள் முடித்து விடுங்கள் என்ற கருத்திலே அல்லாஹுடைய உதவியாளர்களே நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று கேட்டதும் சொன்னதும் வேகமாக சில சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு வந்து அவனை சூழ்ந்து கொள்கிறார். மூன்று பேரை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. யாரு? இவனை அழைத்து சென்ற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே போன்று உமையா, உமையாவுடைய மகன் அலி, இந்த மூன்று பேர்களை ரவுண்ட் அப் பண்ணி அதிலே எந்த அளவுக்கு சொன்னார் சில ரிவாயத்துகள் வந்திருக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு சொல்றாங்க, அப்படியே நான் அழைத்துக் கொண்டு சென்றே அழியை நான் விட்டேன், இவனை பாதுகாத்து மகனை விடுவோம் என்று மகனை போற வழியில மகனை பழசிட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்னை துரத்தி வந்தாங்க இவனை பிடிப்பதற்காக வேண்டி. நான் அப்படியே இவனின் மீது படுத்து இவனை மூடிக்கொண்டேன், என்னுடைய காலில் கூட ஒரே வால் விட்டு விழுந்தது. அப்படி இருந்தும் என்னுடைய ஆடைக்கு கீழால் வாளை போட்டு இவனை கொலை செய்து விட்டார்கள். உமையாவை கொலை செய்து விட்டார்கள். உமையாவுடைய கதையும் அப்படியே அந்த இடத்திலே முடிகின்றது. அந்த அலி கொலை செய்யப்பட்டது மிக உரத்த குரலிலே உமையா கத்துகின்றான். இது போன்ற அந்த மகனின் பாசத்தினால் இது போன்ற ஒரு சத்தம் இவ்வளவு வேகமாக உரத்த குரலிலே கத்தியதை நான் கேட்கவில்லை. மிகப்பெரிய ஆத்திரமாக இருந்தது. அதற்கு பின்னால் நான் சொல்லிவிட்டேன், உமையாவே என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது, நீயாக உன்னை பாதுகாத்துக் கொள் என்று சொல்லி நான் கைவிட்டு விலகி விட்டேன். அப்பொழுது அந்த சில சஹாபாக்கள் வந்து அந்த உமையாவை கொலை செய்து விட்டார்கள். அப்பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொன்னார்கள், யர்ஹமுல்லாஹு பிலாலன், பிலாலுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்யட்டும், ஸஹபத் அத்ருஈ வஃஜஅனி பிஅஸீரி. அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொன்னார்கள், நான் யுத்த களத்திலே இந்த உமையாவை சிறைபிடிப்பதற்கு முன்னால் எனக்கு கிடைத்த சில கவச ஆடைகளை நான் தூக்கி கொண்டு வந்தேன். இவனை பார்த்ததும் அதையெல்லாம் கைவிட்டு விட்டு தான் இவனை நான் சிறைபிடித்துக் கொண்டு போனேன். இப்ப அந்த கவச ஆடைகளும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. நான் சிறைபிடித்து வந்த சிறை கைதியும் எனக்கு இல்ல. ஏன், அவனை கொண்டு வந்து நபி ஒப்படைச்சிருந்தால் அவனை விடுதலை செய்வதற்காக வேண்டி சில ஒட்டகங்கள் கிடைச்சிருக்கும், அந்த ஒட்டகத்துடைய பாலையாவது குடிச்சு எனக்கு இருந்திருக்கலாமே. இதுவும் இல்ல அதுவும் இல்ல. அல்லாஹ் யாருக்கு? பிலாலுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொன்னார்கள். யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப். அப்ப இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால், அந்த இடத்திலே எது அவர்களை பிரித்து காட்டியதுன்னு சொன்னால் ஈமான் மாத்திரம்தான். அதனால் தான் அல்லாஹு தஆலா பத்ர் யுத்தத்துக்கான பெயரை குர்ஆனிலே என்ன சூட்டி இருக்கின்றான், யௌமுல் ஃபுர்கான், சத்தியமும் அசத்தியமும் பிரித்து காட்டப்பட்ட நாள். இது போன்று இன்னும் முக்கியமான சில நிகழ்வுகளும் ஈமானின் அதிசயங்களும் நடந்தது சோர்களே, அதையும் பார்ப்போம். இத நூலாசிரியர் அவர்கள் கொஞ்சம் இந்த விசேஷமாக பத்ர் யுத்தத்தை பொறுத்தவரையில கொஞ்சம் நீளமாகவே எழுதியிருக்கிறாங்க. சில பேர் கேட்கிறாங்க எப்ப முடிப்பேங்கன்னு சொல்லி இந்த தலைப்ப. ஆனால் மிக விரிவாக இந்த தலைப்பு இந்த இடத்திலே ஆராயப்பட்டிருப்பதனால இன்னும் கொஞ்சம் இதில் நாங்கள் படிக்க வேண்டி இருக்கின்றது. அடுத்த வாரத்திலையும் இந்த தலைப்புடைய தொடர்பை நாங்கள் பார்த்து யுத்தத்துடைய முடிவும் அந்த இரண்டு அணியினர்களையும் கொலை செய்யப்பட்டவர்கள் சிறைபிடிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைகளையும் விரிவாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.